ஒரு கோட்டம் இரு செவியன் மும்மதத்தன் நால்வாய் ஐங்கரத்தன் ஆறு தரு கோட்டு அம்பிரையிதழி தாழ் சடையான் தரும் ஒரு வாரணத்தின் தாள்கள் உருகோட்டும் அன்போடும் வணங்கி ஓவாதே உணர்வோர் இரவு பகல் உணர்வோர் சிந்தை திருகு ஓட்டும் அயன் திருமால் செல்வமும் ஒன்றோ என்ன செய்யும் தேவே. சிவஞான சித்தியாருக்கு ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு விதமான உரைகள், ஆறு பேர் உரை எழுதியிருக்கிறார்கள் சிவஞான சித்தியாருக்கு மட்டுமே. அதுவும் சுபக்கத்திற்கு தான், பரபக்கத்திற்கு ஒருவர் தான் எழுதியிருக்கிறார். சுபக்கத்திற்கு ஆறு பேர் விரிவுரை செய்திருக்கிறார்கள். அப்படி சிவஞான போதத்திற்கு அப்படி யாரும், சிவஞான முனிவருக்கு முன்னாலே செய்தவர்கள் அந்த பாண்டி பெருமாள் என்ற ஒருவர் மட்டும் செய்திருக்கிறார் சிவஞான போதத்திற்கு பாண்டி பெருமாள் உரை. பிறகு சிவஞான முனிவருடைய உரைதான் இப்பொழுது கிடைக்கின்ற சிறந்த உரை. இந்த ஆறு பேர் உரை எழுதியவர்களிலே நிரம்ப அழகிய தேசிகர், நிரம்ப அழகிய தேசிகர் அது திருவாசகம், திருவாசக தொடர் நிரம்ப நித்தம் மணாளன் நிரம்ப அழகியன் என்று அந்த அன்னை இப்பத்தில் வரும். ஆக நிரம்ப அழகிய தேசிகர். இன்னொருவர் மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தர் இவர் வேறொருவர். மறைஞான சம்பந்தர் என்ற பெயரிலே பலர் இருந்திருக்கிறார்கள், மறைஞான சம்பந்தர். பிறகு மூன்றாவதாக சிவாக்கிர யோகிகள், சிவாக்கிர யோகிகள் இவர்தான் அந்த சூரியனார் கோயில் ஆதீனத்தை நிறுவியவர். சிவாக்கிர யோகிகள் சூரியனார் கோயில் ஆதீனம். இந்த அவர் இந்த உரையையும் தவிர ஒரு தனி நூலே எழுதியிருக்கிறார் செய்யுளிலே, சைவ சித்தாந்தத்தை விளக்கி ஒரு தனி ஒரு சாத்திரம் செய்திருக்கிறார். சிவநெறி பிரகாசம் என்ற பெயரை உடையது. சிவநெறி பிரகாசம் நூறு பாடல்களிலே செய்திருக்கிறார் சிவாக்கிர யோகிகள். வடமொழியிலே உள்ள சமஸ் அந்த சிவஞான போதத்திற்கு வடமொழியிலேயே உரை எழுதியிருக்கிறார் சிவாக்கிர யோகிகள். சிவஞான போதத்திற்கு வடமொழியிலே உரை எழுதியிருக்கிறார் சிவாக்கிர பாஷ்யம் என்று அது வழங்குகிறது. இவர் காலம் பதினைந்தாம் நூற்றாண்டு, பதினைந்தாம் நூற்றாண்டிலே வந்தவர்கள் இவர்கள் எல்லாம். சிவாக்கிரன என்ன பொருள் தெரியுமா? சிவக்கொழுந்துன்னு அர்த்தம். அவ்வளவு சிவக்கொழுந்து தேசிகர் தமிழிலே கொழுந்து, சிவாக்கிர வடமொழியிலே சிவாக்கிர தேசிகர். பிறகு ஞானப்பிரகாசர், இவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர், யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த புலவர் ஞானப்பிரகாசர். இவர் தான் சிதம்பரத்திற்கு வந்து திருவண்ணாமலை ஆதீனத்தை நிறுவியவர் ஞானப்பிரகாசர். பிறகு அந்த அங்கு சிதம்பரத்தில் இருந்துதான் இங்க இப்போ இப்போது இருக்கிற குன்றக்குடி ஆதீனம் அதனுடைய அதுதான் அந்த ஆதீனம். இப்பொழுது இது குன்றக்குடி ஆதீனமாக அது வழங்குகிறது. இந்த ஞானப்பிரகாச தேசிகர் கொஞ்சம் சைவத்திற்கு மாறாக எழுதியிருக்கிறார். அதாவது சிவசமவாத கொள்கை அடிப்படையிலே எழுதியிருக்கிறார். அதனாலே சிவஞான முனிவர் அதை கண்டித்து ஒரு தனி நூலை செய்திருக்கிறார். ஞானப்பிரகாசரை மறுத்து தனி நூல் செய்திருக்கிறார் ஞானப்பிரகாசர். எத்தனை பேர் ஆயிற்று? நான்கு. அடுத்து அடுத்து என்ன சொல்லிடுவீங்க போல இருக்க, செய்வோம், அதுக்கும் காலம் வரட்டும். பிறகு 18ஆம் நூற்றாண்டிலே சிவஞான முனிவர் திருவாவடுதுறை ஆதீனத்தின் தம்பிரானாக விளங்கியவர் இந்த சிவஞான முனிவர். அந்த சிவஞான சித்தியாருக்கு பொழிப்புரை மட்டும்தான் செய்திருக்கிறார், பொழிப்புரை மட்டும்தான் செய்திருக்கிறார், விரிவான உரை செய்யவில்லை. பிறகு பின்னாலே 19ஆம் நூற்றாண்டிலே திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய மகா குரு சன்னிதானமாக இருந்தவர் சுப்பிரமணிய தேசிகர், ஆதீன கர்த்தராக இருந்தவர் அந்த சுப்பிரமணிய தேசிகர், அவர் காலத்துல தான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அந்த மடத்திலே இருந்து தமிழ் புலமை நடத்தியவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அவரை ஆதரித்தது சுப்பிரமணிய தேசிகர் தான். அதே போல உவே சாமிநாத ஐயர் அந்த காலத்தில் இருந்தவர் தான், அண்மை காலத்தில் 19ஆம் நூற்றாண்டு. சுப்பிரமணிய தேசிகர் என்ன செய்திருக்கிறார், இந்த சிவஞான முனிவர் செய்த பொழிப்புரையை வைத்துக் கொண்டு பதவுரை செய்தார், பதம் பதமாக சொல் சொல்லாக பிரித்து பொருள் எழுதியிருக்கிறார். அவ்வளவுதான் அவர் செய்தது சுப்பிரமணிய தேசிகர் பதவுரை. பிறகு இப்பொழுது 20ஆம் நூற்றாண்டுல திருவிளங்கம் யாழ்ப்பாணம் சேர்ந்த திருவிளங்க தேசிகர் என்ற அவர் நீதிபதியாக விளங்கியவர். அவர் சிவப்பிரகாசத்திற்கு உரை எழுதியிருக்கிறார், மிகச்சிறந்த உரை சிவப்பிரகாசத்திற்கு. அதே போல சித்தியாருக்கும் அவர் செய்தார், ஆனால் முழுதும் அவர் முடிக்கவில்லை, பிற்பகுதியை அவர் செய்யவில்லை, அதற்குள்ளே அவர் காலமாகிவிட்டதனாலே பின்னாலே அது நிரப்பப்பட்டது. இப்பொழுது உங்கள் கையிலே இருப்பது அவர் அந்த திருவிளங்கு தேசியருடைய அந்த பேருரை தான். அது நெடுங்காலம் கிடைக்காமலே இருந்தது, இப்பொழுதுதான் ஐயா ரவீர் சிங் அவருடைய முயற்சியினாலே இப்பொழுது நூல் வடிவம் பெற்று நல்ல புது பொலிவோடு வெளிவந்திருக்கிறது. பிறகு சொல்லும்படியான உரைகள் வேறொன்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத இல்லை, இவைதான் சிறந்த உரைகளாக விளங்குகின்றன. அந்த உரைகளின் அடிப்படையில தான் நாம் இந்த சிவஞான சித்தியாரினுடைய கருத்துக்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பாயிரத்தை முடித்தோம், அடுத்து வருவது அளவையியல். அளவையியல் முந்தின பாயிரத்தினுடைய கடைசி பாட்டிலே என்ன சொல்லியிருக்கிறார், அருளினால் ஆகமத்தை அறியலாம், அளவினாலும் தெருளலாம் என்று சொன்னாரே, அளவு அதுதான் அளவை, அளவையினாலும் இறைவனை உணரலாம். ஞானாசிரியருடைய திருவருளாரே என்று கூறினார். அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்து அந்த அளவை என்றால் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை 14 செய்யுட்களிலே தருகிறார். இந்த அளவையை பற்றி இந்த ஒரு நூல் மட்டும்தான் நமக்கு கிடைத்து அமைந்திருக்கிறது, வேறு எந்த சாத்திர நூலிலும் அளவையை பற்றி கூறப்படவில்லை. அருள்நந்தி சிவம் ஒருவர்தான் அளவையை பற்றி நமக்கு முழுமையாக விளக்கியிருக்கிறார். எல்லா தத்துவ நூல்களுமே, எல்லா சமய தத்துவ நூல்களுமே இந்த அளவையை பற்றி முதலிலே ஆராய்ச்சி செய்கின்றன. அளவை என்றால் என்ன என்றால், அளவை என்றால் அளந்து அறிகின்ற கருவி. அளவை அளந்து அறிகின்ற கருவி, எதை அளந்து அறிகின்ற கருவி? இப்ப நாம் வீடுகளிலே பலவிதமான இப்பொழுது அளவைகளை பயன்படுத்துகிறோம். முகத்தல் அளவை, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, எல்லாம் அளவை என்றால் கருவிதானே. ஆக பொருள்களை அளந்து அறிகின்ற கருவிகள் அளவைகள். ஆக உலக வழக்கிலேயும் அளவைகளை பயன்படுத்துகிறோம். அதே போல தத்துவ உலகத்திலேயும் இந்த அளவைகள் பயன்படுகின்றன. ஆனால் இங்கே பயன்படுகிற அந்த அளவையாகிய கருவி வேறு. இங்கே தத்துவத்தில் அளந்து அறியப்படுகிற எந்த பொருள்களை அளக்கிறோம்? தத்துவ துறையிலே அளந்து அறியப்படுகின்ற பொருள்கள் எவை? ஆமா, கடவுள், ஆமா ஆன்மா, தலை என்ற பாசம், இந்த நுண்பொருள்கள் தான் இங்கே அறியப்படுகின்ற பொருள். அளவை என்றால் அதற்கு மூன்று தேவை. அளப்பவன் ஒருவன் இருக்க வேண்டும், அளவை என்ற அந்த கருவி இருக்கிறது. பிறகு அவற்றால் அதனால் அளந்து அறியப்படுகிற பொருள்கள் இருக்க வேண்டும். அளந்தறியப்படுகிற பொருள், அளக்கின்றவன், அளக்கின்ற கருவி, இந்த மூன்றும் அமைய வேண்டும். அப்போதுதான் அளத்தல் என்ற செயல் நிகழும். அளப்பவன் யார்? அளப்பவன் உயிர்தான், ஆன்மாதான் அளப்பவன். அளப்பவன் ஆன்மா. அதனை வடமொழியிலே பிரமாதா, பிரமாதா அளப்பவன். அளவைக்கு வடமொழியில என்ன பெயர்? பிரமாணம். பிரமாணம் என்றால் அளக்கின்ற கருவி. மூன்றாவது, அளக்கப்படுகிற பொருளை வடமொழியில பிரமேயம், பிரமேயம் என்பார். இந்த பிரமாணம், பிரமேயம், பிரமாதா, இந்த மூன்றும் அமைதல் வேண்டும். சரி, இப்போது நாம் பார்க்க இருப்பது இந்த பிரமாணங்கள் எவை, அதாவது அளக்கின்ற கருவிகள் எவை, அதாவது பிரமேயமாகிய முப்பொருள்களை. சைவ சித்தாந்தம் கூறுகிற அந்த முப்பொருள்கள் என்ற அந்த பிரமேயத்தை அளக்கின்ற பொருள்களை, அளக்கின்ற கருவி பிரமாணம் எவை என்று பார்க்க வேண்டும். பிரமேயம் என்பது முப்பொருள்கள். சைவத்தில், சைவ சித்தாந்தத்தில் முப்பொருள்கள் தான் அளக்கப்படுகிற பொருள். பிரமேயம் ஆன்மாதான் பிரமாதா. இந்த பிரமாணம் எவை என்பதுதான் இங்கே நாம் காண வேண்டியது. இப்போது நமக்கு பொதுவாக உலகத்தை பற்றிய அறிவு எப்படி உண்டாகிறது? உலகத்தை பற்றிய, உலக பொருள்களை பற்றிய அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது? நம்முடைய ஐம்பொறிகளால், உலகத்தை கண்டு, கண்ணாலே கண்டு, செவியாலே கேட்டு, நாவாலே சுவைத்து, தோலாலே மெய்யாலே உற்று அறிகிறோமே. இந்த கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறிகின்ற முறையிலே இந்த ஐந்து கருவிகளை கொண்டு உலகப் பொருள்களை அறிகிறோம். ஐம்பொறிகள் நமக்கு உலகத்தை அறிவிக்கின்ற கருவிகள். எனவே இந்த ஐம்பொறிகள் பிரமாணம், ஐம்பொறிகள் பிரமாணம். ஐம்பொறிகள் மட்டும்தானா? ஐம்பொறிகள் மட்டும்தான் அறிகின்றனவா? ஐம்பொறிகளாலே உலக பொருள்களை அறிந்துவிட முடியுமா? அந்தக்கரணங்கள் அவையும், ஐம்பொறிகளோடு அந்தக்கரணங்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று சொல்லப்படுகிற அந்த கரணங்களும் நமக்கு அறிவித்தருகின்ற கருவிகள், பிரமாணங்கள். இப்போதே கண்ணாலே நாம் உலக பொருள்களை நேராக பார்த்து அறிகிறோம். கண்ணானது உலகப் பொருளை நேராக பொருந்தி இது இன்னது என்று அறிகிறோம், கண் வழியாக அறிகிறோம். அதே போல செவியினால் அந்த ஓசையை நேராக பொருந்தி அறிகிறோம். எனவே ஐம்பொறிகளுக்கும் உலக பொருள்களுக்கும் இடையிலே எந்த தடையும் இருக்கக்கூடாது. நேராக பொருந்தி அறிதல், எந்த குறுக்கீடும் இல்லாமல், அது முக்கியம். நேராக பொருந்தி ஐம்பொறிகளால் நேராக பொருள்களை பொருந்தி அறிதல், அதற்குத்தான் காட்சி அளவை என்று பெயர். காட்சி அளவை, அதை வடமொழியில பிரத்யட்ச பிரமாணம் பிரத்யட்ச பிரமாணம் என்கிறார். தமிழிலே காட்சி அளவை, காட்சி அளவு. எனவே காட்சி அளவை என்றால் என்ன என்பதற்கு என்ன விளக்கம்? கண்ணாலே காண்பது மட்டும் காட்சி அளவை அல்ல. காட்சி என்ற பெயரை வைத்துக் கொண்டு கண்ணை மட்டும் நாம் கொள்ளக்கூடாது. ஐம்பொறிகளாலும் எந்த பொறியினால் அறிந்தாலும் அது காட்சி அளவைதான். எனவே ஐம்பொறிகளிலே ஏதேனும் ஒன்றை கொண்டு பொருள்களை நேராக பொருந்தி அறிவதுதான் காட்சி அளவை. ஐம்பொறிகள் வாயிலாக உலகப் பொருள்களை நேராக பொருந்தி அறிவது காட்சி அளவை. இந்த காட்சி அளவையிலே நாலு வகை உண்டு. அதைத்தான் அங்கு மேலே எழுதப்பட்டிருக்கிறது. வாயிற்காட்சி என்பது முதலாவது வகை. வாயிற்காட்சி, இரண்டாவது மானதக்காட்சி, மூன்றாவது தன்வேதனை காட்சி, நான்காவது யோக காட்சி, நாலாவது யோக காட்சி. உங்களுக்கு யோகம் இல்லை, இந்த நாலு வகை. இந்த நாலு வகையில முதல் மூன்று வகைதான் நம்ம எல்லாருக்கும் உரியது. அந்த யோக காட்சி இருக்கிறதே அது நமக்கு உரியது இல்லை. ஒரு சிலருக்குத்தான், யோகிகளுக்கு மட்டும்தான் அது உரியது, யோக காட்சி. எனவே இந்த மூன்று தான் நான் அதனால தான் எழுதி போட்டேன் உங்களுக்காக. இந்த முதல் மூன்று காட்சிகள் எல்லாரிடத்திலும் ஒப்பு நிகழ்வது. இந்த மூன்று காட்சிகளும் படிநிலைகள், எல்லாம் ஒன்றினுடைய வளர்ச்சி முறைதான். வாயிற்காட்சி என்பது பொதுவாக அறிவது, மானதக்காட்சி என்பது சிறப்பாக அறிவது. ஆக எந்த பொருளையும் முதலிலே பொதுவாகத்தான் அறிய முடியும், பொதுவாக அறிந்து பிறகுதான் சிறப்பாக அறிய முடியும். பாடத்தை படிக்கிற போது கூட முதலிலே பொதுவாகத்தான் விளங்கும், பிறகு பலமுறை திரும்ப திரும்ப படிக்கிற போதுதான் சிறப்பாக பின்னாலே தான் விளங்கும். எடுத்த உடனேயே சிறப்பாக யாருக்கும் விளங்கிவிடாது எந்த பொருளும். முதலிலே பொதுவாக அறிதல், பிறகுதான் சிறப்பாக அறிதல். எனவே வாயிற்காட்சி, மானதக்காட்சி, மூன்றாவது, அதற்கு பிறகு மூன்றாவது படிநிலை அனுபவமாக அறிதல். அனுபவமாக அறிதல் தான் மூன்றாவது தன்வேதனை காட்சி. ஆக இப்படி உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் இந்த மூன்று படிநிலைகளாக அமைத்துத்தான் நாம் அறிகிறோம். முதலிலே பொதுவாக அறிந்து பிறகு இது இன்னது என்று சிறப்பாக அறிகிறோம். பிறகு அது நமக்கு அனுபவமாக வாய்க்கிறது. அது பின்னால் அப்படித்தான் உலகத்தை பற்றிய அறிவு நமக்கு படிப்படியாக விளங்கி அனுபவப்படுகிறது. எப்படி கடல் நடுவிலே எழுகின்ற அலைகள் தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக தொடர்ந்து வந்து கொண்டு கடைசியில் எங்கே வந்து சேருகிறது? கரையை வந்து மோதுகிறது. அதேபோல உலக பொருள்களை பற்றிய அறிவுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன இந்த பொறிகள் மூலமாக. பொதுவாக அதை தாண்டி சிறப்பாக அதையும் கடந்து ஆன்மாவிடத்தில் அனுபவமாக படுகிறது. ஆக உலக அந்த கடல் அலைகளுக்கு ஓய்வு உண்டா? அதுபோல இந்த உலக நினைவுகளுக்கு நமக்கு ஓய்வே கிடையாது. நம்முடைய எண்ணத்துல இடைவிடாது உலகத்தை பற்றிய நினைவுதான் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு நினைவு போனால் இன்னொரு நினைவு. ஆக உலகத்தை பற்றி நினைத்துக் கொண்டே இருக்கிற போது கடவுளை பற்றி நினைப்பு வரவே வராது. எனவே அதுதான் பெரிய தடை. உலக நினைப்பு தான் ஒரு பெரிய தடை. எனவே ஐம்பொறிகள் தான் நமக்கு இடையூறு செய்கின்றன. ஐம்பொறிகள், அதனால்தான் அடக்கு அடக்கு என்று சொல்லுகிறார்கள். எங்கே அடக்குவது?